வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே யோனா கப்பலிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் என்றும் அவர் மீனின் வயிற்றை நோக்கி சென்றார் என்றும் நாம் சிந்தித்தோம். அந்த ஆபத்தான வேளையிலே அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க துவங்கினார். யோனா 2:2 பாருங்கள்.
அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர்.
இங்கே என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்கிறார். கர்த்தர் யோனாவின் ஜபத்தை கேட்டார் என்பதை முதலிலே கவனிக்க வேண்டும். யோனா அவரை விட்டு மீறி போய் பின்பு அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதும் அவர் செவி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாதாளம் என்பதற்கு சியோல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது சரியான அர்த்தத்தை தரும் எபிரேய வார்த்தை. சியோல் என்பது வேதத்திலே சில வேளைகளிலே புதைக்குழி என்ற அர்த்தத்திலும், சில வேளைகளிலே காண முடியாத உலகம் என்ற அர்த்தத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது மரித்தவர்கள் செல்லும் இடம். இந்த வார்த்தை எந்த விதத்திலே பார்த்தாலும் மரித்தவர்களை குறித்து கூறுகிறதா இருக்கிறது. பெரும்பாலும் இது கல்லறையை அர்த்தப்படுத்துகிறது என்று சொல்லலாம். எனவே யோனா மீனின் வயிற்றை பாதாளம் என்று குறிப்பிடுகிறார். பாதாளம் என்பது மரித்தவர்கள் செல்லும் இடம். பாதாளத்திலே உயிரோடு இருக்கின்ற மனிதனை வைக்க முடியாது. மீனின் வயிற்றிற்குள்ளே தான் மரிக்கப் போவதை யோனா உணர்ந்து கொண்டார். தேவன் அதை கேட்டு அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவார். ஒரு தேவ ஊழியர் சபையிலே பிரசங்கித்த பின்பு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுத்தார். அப்பொழுது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு வாலிபன் அந்த ஊழியரிடத்திலே வந்தான். வந்தவன் அவரை பார்த்து, ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆசைதான், ஆனால் எனக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, இதுவே எனக்கு தடையாயிருக்கிறது என்று கூறினான். ஊழியர் அது என்ன பிரச்சனை என்று கேட்டபொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு மனிதனால் 3 இரவும் பகலும் மீனின் வயிற்றில் உயிரோடு இருந்ததை என்னால் நம்ப முடியவில்லை என்று கூறினான். யார் அவ்வாறு கூறினார் என்றார் ஊழியர். வேதம் அவ்வாறு கூறுகிறது என்றுதான் நான் நினைத்தேன். பிரசங்கிமார்கள் அவ்வாறு பிரசங்கிக்கிறதையும் கேட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசிரியர் கூட அடிக்கடி யோனாவின் கதையை கூறி கேலி செய்வார் என்று கூறினான். உடனே ஊழியர், யோனா மீனின் வயிற்றிற்குள்ளாக உயிரோடு இருந்தான் என்று என் வேதம் சொல்லவில்லை என்றார். பிறகு அவர் தன்னுடைய வேதத்தை யோனா 2 நேராக திருப்பி, யோனா மீனின் வயிறு தனக்கு பாதாளம் என்று தெளிவுபட கூறுவதை காட்டினார். பாதாளம் மரித்தவர்கள் செல்லும் இடம் என்றார். அதற்கு அந்த இளைஞன், அப்படியானால் யோனா மீனின் வயிற்றிற்குள்ளே மரித்து விட்டான் என்கிறீர்களா? பிறகு தேவன் அவரை மரித்த நிலையிலிருந்து உயிர்ப்பித்தார் என்று சொல்கிறீர்களா என்றான். ஆம், நீ சொல்வது மிகவும் சரியே, அவ்வாறே நடந்தது என்று ஊழியர் சொன்னவுடன் அந்த இளைஞன், இது யோனா மீனின் வயிற்றிலே 3 உயிரோடு இருந்தார் என்று சொல்வதை விட அற்புதமான காரியம் என்றான். அதற்கு ஊழியர், ஆம், அது அற்புதமான காரியம்தான் என்று கூறி இவ்வாறு காணப்பட்ட மற்ற மனிதர்களின் அனுபவங்களையும் அந்த இளைஞன் முன் வைத்து அவனை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தினார். இங்கே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? யோனா மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி கதறினார். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து, சியோலின் வயிற்றிலிருந்து, புதைகுழியின் வயிற்றிலிருந்து, மரித்தவர்கள் வாசம் பண்ணும் இடத்திலிருந்து தேவனை நோக்கி கதறினார். அவர் அங்கே மரித்து போவதாகவும் கல்லறைக்குள்ளே இருக்கப் போவதாகவும் யோனா உணர்ந்தார். மட்டுமல்ல, இந்த காரியங்களை எல்லாம் அவர் மீனின் வயிற்றிற்குள் வைத்து எழுதவில்லை, அதற்கு பின்னர் தான் எழுதினார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை அநேகர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதாவது, யோனா மீனின் வயிற்றிலே உயிரோடு இருந்தார் என்று இன்னும் அதிகமான குறிப்புகளை கொடுத்தால் அவர்கள் நம்புவார்கள். தேவனால் யோனாவை மீனுக்குள்ளே உயிரோடே வைத்து காப்பாற்ற முடியும், அதில் சந்தேகமில்லை. ஆனாலும் நாம் அவ்வாறு யோனா உயிரோடு இருந்தார் என்று சொல்லும் பொழுது, நாம் சற்று முன்னர் சிந்தித்த இளைஞனைப் போல அநேகர் இயேசுவினிடத்திலே வர இது தடையாக இருக்கிறது. அந்த இளைஞன் தன்னுடைய கல்லூரிக்கு திரும்பி சென்றான். அங்கே அந்த கல்லூரி பேராசிரியர் மீண்டும் யோனாவை பற்றிய கருத்தை எடுத்து கேலி செய்ய ஆரம்பித்தார். உடனே இந்த இளைஞன், யோனா மீனின் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருந்தார் என்று யார் உங்களிடத்திலே சொன்னார்கள் என்றான். அந்த பேராசிரியர், என் வேதாகமும் அவ்வாறு சொல்லுகிறது என்றார். அதற்கு இளைஞன், என்னுடைய வேதாகமும் அவ்வாறு சொல்லவில்லையே என்றான். ஆகவே இளைஞன் அந்த ஊழியர் சொன்ன விளக்கத்தை பேராசிரியருக்கு வேத புத்தகத்திலிருந்து விளக்கி காட்டினான். யோனா மீனின் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை என்பதை கண்டுகொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இவ்வாறு நினைக்கலாம், அதாவது இது இவருடைய தனிப்பட்ட கருத்து, வேதம் சொல்லாத ஒரு கருத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நினைக்கலாம். யோனா மீன் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருந்தாரா? இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:39-40 வசனங்களை நீங்கள் பாருங்கள். அங்கே கூறுகிற கருத்து அவர் உயிரோடு இருந்ததை நிரூபிக்கிறது என்று சொல்லலாம். அதேபோல யோனா 17:17 வசனத்தையும் 2:1 வசனத்தையும் சேர்த்து வாசித்து பாருங்கள். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 இருந்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்றுதான் வாசிக்கிறோம். யோனா 3 உயிரோடு இருந்ததை அறிய முடிகிறது. அங்கே அப்பொழுது அவர் தன்னுடைய ஆத்மாவை குறித்து அதிகமாக ஆராய்ந்திருப்பார். நீங்கள் சொல்லுகிறது போல பார்த்தால் யோனா நிகழ்ச்சியை வரிசை கிரமமாக சொல்ல அறியாதவர் போல ஆகிவிடும். அது மட்டுமல்ல, அவர் மரித்தார் என்று ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும்? அதனால் லாபம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். இவ்வாறு நினைப்பதிலே நியாயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பொதுவாக மக்கள் நினைப்பது அவ்வாறுதான், அவர் 3 உயிரோடு இருந்தார், அவர் அங்கே மிகவும் வசதியாக இருந்தார். நீங்கள் ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தார் என்ற கருத்துடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் கருத்திலே அநேகரோடு சேர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். யோனா புத்தகத்திற்கு விளக்கம் எழுதியவர்களிலே அநேகருடைய கருத்தும் இதுதான். இவ்வாறு அநேகரோடு உள்ள கருத்தோடு நீங்கள் இணைந்து செல்வதால் ஒருவேளை உங்களுக்கு வசதியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சரியான கருத்தை உடையவர்களாக இருக்க விரும்பினால் இந்த கருத்தோடுதான் இசைந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே வேளையிலே இந்த காரியத்தை நாங்கள் மிகவும் கவனமாகவே சொல்கிறோம். தேவன் யோனாவை மீனின் வயிற்றிற்குள்ளே வைத்து உயிரோடே காக்க முடியுமா முடியாதா என்பது இங்கே கேள்வி அல்ல. தேவனால் யோனாவை மீன் வயிற்றிற்குள்ளே உயிரோடே வைத்து காப்பாற்ற முடியும். ஆனால் இங்கே எழுகின்ற கேள்வி இதுதான், தேவன் யோனாவை மீனுக்குள்ளே உயிரோடே வைத்தாரா? ஒருவரை உயிரோடே மீனுக்குள்ளே வைப்பது அற்புதமா, அல்லது மரித்த ஒருவரை உயிரோடு எழுப்புவது அற்புதமா? இதுதான் கேள்வி. இந்த புத்தகம் உயிர்த்தெழுதலை பற்றி விளக்குவதனால் தேவன் யோனாவை மரித்த நிலைமையிலிருந்து எழுப்பினார் என்பதே எங்களுடைய கருத்து. இந்த ஒரு கருத்து வாலிபர்களை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே உள்ள சந்தேகத்தை விட்டு வெளியேற இது உதவியாயிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இந்த கருத்திற்கு எதிரான நிலைமை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், யோனா மீனின் வயிற்றில் மரித்த நிலையிலே இருந்தார் என்ற கருத்தை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம். ஏனென்றால் இந்த கருத்து அநேக வாலிபர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அநேக வாலிபர்களை இது ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு வருகிறது. மீனால் விழுங்கப்பட்ட ஒரு மனிதன் உயிரோடே வாழ முடியுமா என்ற கேள்விக்கும் இடமில்லை. ஏனென்றால் மீனால் விழுங்கப்பட்டு பிறகு உயிர் தப்பியவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்ல உலகம் கேட்டிருக்கிறது. வரலாற்றிலே இடம்பெற்ற சில நிகழ்ச்சிகளும் உண்டு. ஆகவேதான் நாம் இவ்வாறு கூறுகிறோம். யோனா மீன் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருந்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அது பெரிய அற்புதம் அல்ல. ஏனென்றால் அவ்வாறு மீனின் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருந்து தப்பியவர்கள் உண்டு. ஆனால் மீனின் வயிற்றிற்குள்ளே மரித்து பின்பு உயிரோடு எழுப்பப்பட்ட காரியமே அற்புதமான காரியம். அதுதான் யோனாவிற்கு நடந்தது. மிஸ் கிரேஸ் கெல்லாக் என்பவர் பழைய கருத்தை கொண்டவர். யோனா மீனின் வயிற்றிற்குள்ளே மரிக்கவில்லை என்பதே இவர்களுடைய கருத்து. இவர் தன்னுடைய புஸ்தகத்திலே ஒரு மனிதன் பெரிய மீனால் விழுங்கப்பட்டு உயிரோடே வாழ முடியும் என்பதை விளக்கியுள்ளார். அவர் அநேக எடுத்துக்காட்டுகளை அவருடைய புத்தகத்திலே கூறியிருந்தாலும் ஒரு சிலவற்றை நாம் பார்ப்போம். ஆழத்தில் உள்ள இரண்டு பெரிய மீன் வகைகளிலே ஒன்று யோனாவை விழுங்கியிருக்க வேண்டும். ஒன்று சல்பர் பாட்டம் வேல் என்று அழைக்கப்படுகிறது, மற்றொன்று வேல் ஷார்க் என்று அழைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட மீன் வகைகளுக்கு பற்கள் இல்லை. இவை தன்னுடைய வாயை திறப்பதின் மூலமாக தண்ணீரை வேகமாக தனக்குள் இழுக்கும். பின்னர் தண்ணீரை வெளியேற்றியவுடன் மீந்திருப்பதை விழுங்கிவிடும். இந்த சல்பர் பாட்டம் வேல் என்ற வகை 100 அடி நீளமுள்ளது. இது 1933 ஆண்டு கேப்காட் என்ற இடத்திலே பிடிக்கப்பட்டது. இதனுடைய வாய் 10 அல்லது 12 அடி அகலமானது. இவ்வளவு பெரிய வாயினாலே ஒரு குதிரையை விழுங்கிவிடக்கூடியது. இந்த திமிங்கலத்தின் வயிற்றில் 4 முதல் 6 அறைகள் காணப்படுகின்றன. இவைகளிலே ஒன்றிலே ஒரு மனிதன் அழகாக தங்கிவிடலாம். ஏன், அவர்கள் விருப்பப்பட்ட அறைகளிலே ஒன்றை கூட தெரிந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த திமிங்கலத்தின் தலைப்பகுதியிலே காற்று சேகரித்து வைக்கப்படும் ஒரு இடம் இருக்கிறது. அதனுடைய மூக்கு பகுதி விரியும் பொழுது அது 7 அடி உயரமுடையதாகவும் 7 அடி அகலமுடையதாகவும் 14 அடி நீளமுடையதாகவும் இருக்கிறதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையில்லாத இடைஞ்சலான பொருள் உயிரினம் வயிற்றிற்குள்ளே வந்துவிட்டால் அது அருகிலே உள்ள கடற்கரைக்கு வந்து வெளியேற்றி அந்த எதிராளியிடமிருந்து விடுதலை பெற்றுவிடும். யோனாவை எவ்வாறு மீனானது கரையிலே கக்கிவிட்டதோ அதைப்போல. டாக்டர் ரன்சம் ஹார்வே என்பவர் தன்னுடைய நாயை கப்பலிலே வைத்து இழந்து போய்விட்டார். பின்னர் இது திமிங்கலத்தின் தலைப்பகுதியிலே இருப்பதை 6 நாட்கள் கழித்து கண்டுபிடிக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட நாய் உயிரோடே குலைத்துக் கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. பிராங்க் புல்லன் என்பவர் தன் புஸ்தகத்திலே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு திமிங்கலத்தின் வயிற்றிலே 15 அடி நீளமுள்ள சுறாமீன் இருந்ததாக சொல்கிறார். திமிங்கலம் சாகும் பொழுது தன்னுடைய வயிற்றில் உள்ளவற்றை வெளியேற்றிவிடும் என்றும் சொல்லுகிறார். டாக்டர் டிக்சன் என்பவர் சொல்லும்பொழுது ஒரு வேல் ஷார்க்கின் தலைப்பகுதி உலக வரலாற்றிலே இதுவரையில் இருந்ததாக கூறப்படும் உயரமான ஒரு மனிதனையே விழுங்கும் அளவிற்கு பெரியது என்றும், மத்திய தரைக்கடல் பகுதியிலே காணப்படும் ஒயிட் ஷார்க் ஒரு முழு குதிரையையே விழுங்கும் அளவிற்கு பெரியது என்றும் கூறினார். மற்றொரு வெள்ளை சுறாமீன் பெரிய மான் ஒன்றையும் விழுங்கிவிட்டது என்ற தகவலை தெரிவித்தார். இந்த தகவல்கள் யோனா திமிங்கலத்தால் அல்லது சுறாமீனால் விழுங்கப்பட்டிருப்பார் என்பதை தெரிவிக்கின்றன. சரி, யோனாவை தவிர வேறு யாராவது இவ்வாறு மீனால் விழுங்கப்பட்டு பின்னர் உயிரோடே தப்பி வந்தவர்கள் உண்டா? 2 நிகழ்ச்சிகள் அவ்வாறு இருக்கிறது. புகழ்பெற்ற பிரெஞ்சு தேசத்து விஞ்ஞானி எம் டி பர்வெலி என்பவர் ஜேம்ஸ் பட்லி என்பவரை குறித்து எழுதியுள்ளார். இவர் தென் அமெரிக்காவின் ஃபால்க்லாண்ட் ஐஸ்லாண்ட் பகுதியிலே வாழ்ந்து வந்தார். இவர் கடலிலே மூழ்கிவிட்டார். இவர் காணாமற் போன 2 நாட்கள் கழித்து கப்பற்பயணிகள் ஒரு திமிங்கலத்தை பிடித்தார்கள். அதை வெட்டி பார்த்தபொழுது அவர்களுடைய நண்பர் அதன் வயிற்றிற்குள்ளாக மயங்கிய நிலையிலே இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். பின்னர் அவரை சற்று புத்துணர்ச்சி அடைய வைத்தவுடன் முழு ஆரோக்கியத்துடன் காணப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஹாரே ரென்னர் என்பவர் ரிசர்ச் சயின்ஸ் பியூரோ ஆப் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்பதிலே முக்கிய பொறுப்பு வகித்தவர். இவர் மற்றொரு நிகழ்ச்சியை குறித்து சொல்கிறார். கவனியுங்கள், ஒரு ஆங்கிலேய பயணி ரெண்டான் என்ற சுறாமீனால் விழுங்கப்பட்டார். இவர் பயணம் செய்யும் பொழுது கடலுக்குள்ளே தவறி விழுந்துவிட்டார். அவர் தப்பி வெளிவரும் முன் சுறாமீன் அவரை விழுங்கிவிட்டது. இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற 48 மணி நேரங்களுக்கு பின்னர் அதே மீன் கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டது. பின்னர் அந்த மீனை அவர்கள் வெட்டி உள்ளே பார்த்தபொழுது விழுங்கப்பட்ட அந்த மனிதன் மயக்கமுற்ற நிலைமையிலே உயிரோடே காணப்பட்டார். அவர் அதிர்ச்சியால் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. சிறிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர் உடல் நலத்தோட வெளியே வந்தார். அவர் லண்டன் அருங்காட்சியகத்திலே, அதாவது மியூசியத்திலே, மக்கள் பார்த்து செல்வதற்காக அமர்த்தி வைக்கப்பட்டார் என்றும் அந்த குறிப்பு சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 1926 ஆண்டிலே டாக்டர் ரிம்மர் என்பவர் இந்த மனிதரை பார்த்து அவருடைய உடல் தோற்றத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய உடல் அமைப்பே மாறி போயிருந்ததாகவும், உடல் முழுவதுமே ரோமமே இல்லாமல் இருந்ததாகவும், அவருடைய உடல் முழுவதும் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறம் படிந்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இவ்வாறு இரண்டு சாதாரண மனிதர்கள் இரு நாட்கள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருந்திருப்பார்கள் என்றால், ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய நேரடியான பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கிற ஒருவர் 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்க முடியுமா? முடியும். நாம் ஏன் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டும்? ஒரு மனிதன் மீனின் வயிற்றிற்குள்ளே உயிரோடு இருக்க முடியும் என்பதை இந்த தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. இது யோனாவின் வித்தியாசமான அனுபவத்தையும் அகற்றி விடுகிறதா இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது, அந்த மனிதர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தார்கள். ஆகவே யோனாவும் உயிரோடு இருந்தார் என்று நாம் சொல்வோம் என்றால் அது ஒரு பெரிய அற்புதம் இல்லையே? யோனாவின் புஸ்தகத்திலே காணப்படுகிற அற்புத செய்தி அர்த்தமற்றதாகிவிடும். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நடந்ததை பற்றி மட்டும் கூறுகிற ஒரு புத்தகமாக இது இருக்கும். தேவன் யோனாவை உயிரோடு எழுப்பினார் என்பதே ஒரு பெரிய அற்புதமாயிருக்கிறது. ஆகவேதான் அவர் அந்த மீனின் வயிற்றிற்குள்ளே மறித்திருந்திருக்க வேண்டும். பிறகு தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டதால் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாகி போனது என்று சொல்கிறோம். பிரியமானவர்களே, மீண்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவன் மனிதனை 3 நாள் இரவும் பகலும் உயிரோடே மீனின் வயிற்றிற்குள்ளே வைத்து பாதுகாத்தாரா இல்லையா என்பதல்ல இங்கே கேள்வி. கேள்வி இதுதான், தேவன் அவ்வாறா செய்தார்? அவ்வாறா அந்த புத்தகம் சொல்லுகிறது. இப்பொழுது யோனா 2:3 பாருங்கள்.
சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது.
நாம் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது. யோனா மீனிற்குள் வாழ்ந்தாரானால் அவரும் மீனைப் போலத்தான் வாழ வேண்டும். ஏனெனில் அவர் தண்ணீருக்குள் சிக்கிக் கொண்டார். அவர் சொல்கிறார், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று சொல்கிறார். அதாவது, நான் மூழ்கிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். நாம் யோனா 3 நாள் இரவும் பகலும் உயிரோடு இருந்தார் என்று கூறுவதிலே மூழ்கி விடும்பொழுது உண்மையான சிறந்த சத்தியமாகிய உயிர்த்தெழுதல் என்பதை மறந்து போய்விடுவோம். அதையே யோனாவின் புத்தகம் போதிக்கிறது. ஆனால் நாம் அதை முக்கியப்படுத்தி விடாதபடி சாத்தான் வழிவிலக செய்கிறார் என்றே தனிப்பட்ட முறையிலே நான் கருதுகிறேன். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீரனை தள்ளிவிட்டீர் என்று யோனா சொல்வதை கவனித்து பாருங்கள். இந்த கடலுக்குள் தூக்கி எறிந்தது அந்த கப்பற்காரர்கள்தான். ஆனால் யோனா தேவனுடைய கரத்தையே அதில் பார்க்கிறார். அவரே இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினவர். இந்த சூழ்நிலையை கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தவரும் அவரே. ஆகவேதான் நீர் என்னை தள்ளிவிட்டீர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் வருகிற சூழ்நிலைகளிலே தேவனுடைய கரம் செயல்படுகிறதை உங்களால் காண முடிகிறதா? நீங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டாம், மனிதர்களை பழிக்க வேண்டாம். அந்த சூழ்நிலையை உருவாக்கிய, இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கரத்தை நோக்கி பாருங்கள். அவரிடத்திலேயே நீங்கள் திரும்புங்கள். அவரிடத்திலேயே எல்லாவற்றையும் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சினை இன்று எதுவென்றாலும் இங்கே யோனா சொல்வது போல மனம் திறந்து அவரிடத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய நிலை இப்படியானதாய் இருக்கிறது. கர்த்தாவே, இன்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதற்கு மாறாக, அவர்கள் தள்ளிவிட்டபடியினாலேதான் நான் இந்த கிடங்கிலே கிடக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம். தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே மற்றொரு உண்மையான சம்பவத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோசேப்பின் சரித்திரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யோசேப்பின் சரித்திரத்திலே அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள். பின்னர் இஸ்மவேலரிடத்திலே விற்று போட்டார்கள். எனவே யோசேப்பு எகிப்து வந்து சேர்ந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். தகப்பனார் மறித்த பொழுது தங்களை தங்கள் தமையன் தண்டிப்பானோ என்று பயந்து அவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஆட்களை அனுப்புகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு என்ன சொன்னான் தெரியுமா? கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50:19 முதல் வாசிக்கிறேன். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையின் சூழலை நீங்கள் நோக்கி பார்க்கும்பொழுது தேவனுடைய கரம் அதிலே இருக்கிறது என்பதை எல்லா காலகட்டங்களிலேயும் உணர்ந்து கொள்ள முடியும். எப்பொழுதென்றால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கும்பொழுது, நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும்பொழுது, எந்த உலகம், எந்த மனிதன், எந்த சூழ்நிலை, எந்த அரசாங்கம் உங்களை எந்த நிலைமைக்கு தள்ளினாலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருப்பதையும் அவர் உங்களை வழிநடத்துவதையும் உணர முடியும். ஆனபடினாலே நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை இந்த நிலையிலே வைத்திருக்கிறீர். நீர் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறீர். நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன். நீரே என்னை தொடர்ந்து வழிநடத்தும் என்று அவரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களை தெளிவாக நிச்சயமாக வழிநடத்த ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் அறிந்து கொண்ட புதிய சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்று யோனா இருந்த நிலைமையைப் போல இன்று எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சூழ்நிலை காணப்படுகிறதோ அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நாங்கள் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கும், உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது மிகுந்த வேதனையோடும் தங்களை குறித்தே ஒரு வெறுப்போடும் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்றால், கர்த்தாவே, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை நீர் ஒருமுறை கூட உணர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற விசுவாசிகள் என்ற நிச்சயமுள்ள யாரும் சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தர்தாமே உம்முடைய கரத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை அவர்களுக்கு தந்து, தொடர்ந்து அவர்களை நீர் வழிநடத்தப் போகும் பாதையை காட்டி அவர்களை பயன்படுத்த உம்முடைய கரத்திலே அவர்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் தெளிவை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
நண்பர்களே, இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கும் யோனா புத்தகத்தின் முகவுரை ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செப்பனியா 3:20 பின்பாகம்.